வணக்கம் மேண்டி.
வணக்கம் ரேணுகா.
நேர்காணல்களுக்கு தயாராவது பற்றி நாங்கள் முதலில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இன்றைய தினம் இன்னும் கொஞ்சம் விபரமாக அல்லது இன்னும் சில தகவல்களை பற்றி பேசுவோம்.
கண்டிப்பாக.
முதலில் இந்த சிவி என்று சொல்வோம் இல்லையா, எங்களது சுய விபர கோவை என்று தமிழில் சொல்வோம். சிவி தயாரிக்கின்ற போது என்னென்ன விடயங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டும்?
ஒரு சிவி வந்து எங்களுக்கு அனுப்பும் போது நாங்கள் முதல்ல பார்க்கறது என்னென்னா, அது ஃபார்மேட்டிங் எப்படி இருக்குது. அதாவது வந்து பல வகையான டயக்ராம்ஸ் போடுறதோ இல்லை பல வகையான கலர்ஸை சேர்க்கறதோ இதெல்லாம் வந்து பிடிக்காது. ஒரு கார்ப்பரேட் லெவலில் இருக்கும்போது அது அலைன்மெண்ட் வந்து பக்காவாக இருக்கணும். ரெண்டாவது வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், என்ன எழுதுறோன்ற அந்த வரிகளை கரெக்டாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்று சொல்ல வந்துட்டு இன்னொன்று மாற்றி எழுதுவாங்க சம்டைம்ஸ். அதனால் அதெல்லாம் ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ வந்து ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு டெஸ்ட் அனலிஸ்ட், அவங்க வந்து 5 பேஜுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்கன்னா செல்லாது. இப்போ வந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மிஞ்சி போனால் 1.5 பக்கமோ 2 பக்கமோ தான் இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரெசியூமே வந்து டீட்டெயிலாக இருக்கணும். ஆக்சுவலாக அதுக்கு நிறைய பேர் 10-12 பேஜெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு தடவை ஒரு சிவி வந்திருந்தது. அந்த சிவியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பொம்மை படம்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை எழுத்துக்களாக எழுதாமல் பொம்மையில் வரைஞ்சிருந்தாங்க. சுத்தமாக ஒன்றுமே புரியலை எங்களுக்கு. இதை மாதிரி ரெசியூமே வந்ததுன்னா அவங்களுக்கு திறமையை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக காட்டுறோம்னு நினச்சிட்டு இதை மாதிரி பண்ணாங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரெக்ரூட்டருக்கு டைம் இல்லை. அதுக்கு வந்து இம்ப்ரெஸிவாக இருக்கணும்னா வேறு வகையாக இம்ப்ரெஸ் பண்ணலாம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக நீங்கள் எழுதும்போது அது ஒரு டயக்ராம்ஸை போட்டு கொடுக்குறதுன்றது டிஃப்ரெண்ட். ஆனால் பொம்மைகளை வரைஞ்சி கொடுக்குறதெல்லாம் வந்து சரியில்லை. ரெண்டாவது வந்து வித்தியாசமாக பதில் எழுதுகிறோம்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறோம்னு நினச்சி ஒருத்தர் எழுதியிருந்தார், இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையின் குறிக்கோள் என்னென்னா வேலை செய்யாமலே வந்து காசு மட்டும் உள்ளே வரணும், நான் வந்து கோல்ஃப் ஆடணும்னு எழுதியிருந்தார். இது மாதிரியான பதில்களை வந்து சிரிப்பை தரலாம், ஆனால் வாழ்க்கைக்கு உதவாது, நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ நாம் வித்தியாசமாக பண்ணுறோம்னாலும் என்ன பண்ணுறோன்றதை யோசிச்சு பண்ணணும். இதை மாதிரிலாம் பண்ணால் மற்றவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம சம்பாதிப்போம்னு நினைக்கலாம், ஆனால் நல்ல விதமான அட்டென்ஷனாக இருக்கணும், அது கெட்ட விதமாக இருந்துக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கவனத்தில் நம்ம கொள்ளணும்.
வேலை அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி குறிப்பிடுவோம் இல்லையா, எங்களது சிவியல் அப்படி குறிப்பிடுகின்ற போது இலங்கை அல்லது இந்திய பின்னணி கொண்டவர்கள், நான் இலங்கையில் அந்த நிறுவனத்தில் வேலை செய்தேன் அல்லது இந்தியாவில் இந்த நிறுவனத்தில் வேலை செய்தேன் என்று சிலர் பொய்யாகவும் குறிப்பிடுவார்கள். அப்படி குறிப்பிடுவது நன்மையை கொண்டு வருமா அல்லது அப்படி போடக்கூடாதா?
அந்த மாதிரி ஒரு தவறு எப்பவுமே செய்யாதீங்க. ஏன்னா இது பலப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்பர் ரோல் வந்து கொஞ்சம் கஷ்டமான ரோல். அதாவது பல வகையான டெவலப்பர்ஸ் இருக்காங்க டெக்னாலஜியில். ஸோ எனக்கு வந்து ஒரு ஜென்டில்மேன் வந்து இந்தியாவிலேருந்து புதுசாக ஊருக்கு வந்திருந்தார், டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்ளை பண்ணியிருந்தார். இந்த ஜாபுக்கு தேவையானது வந்து 6 வருஷம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்தது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில், அதுலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தா 3 வருஷம் தான் வரணும். அப்போ ஏன்னா வந்து நம்ம இந்தியா வந்து எப்படின்னா படிப்பு முடிச்சுட்டு உடனடியாக வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே வேலை பண்ணுவாங்க, பிரேக் கொடுப்பாங்க. நம்ம ஊருடைய சிஸ்டம் நமக்கு நல்லாவே தெரியும், பிகாஸ் நம்ம இந்தியாவில் ரெக்ரூட் பண்ணியிருந்திருக்கோம். அப்போது 3 வருஷம் இருக்கும்போது எப்படி 6 வருஷம் இது கணக்கு வருதுன்னு சொல்லி நான் கேட்டப்போ, இல்லை இந்த மாதிரி நான் படிக்கும் காலத்திலே வந்து ஒரு கம்பெனியில் வேலை பண்ணேன், அந்த 3 வருஷம் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னாரு. சரி அந்த டீட்டெயில்ஸை வாங்குங்கன்னு சொன்னப்போ ஒரு கம்பெனி பேரை கொடுத்தார். அந்த கம்பெனியை போய் செக் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் கேஃபே. இப்போ எனக்கு என்னென்னா வந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பொய்யான தகவலை கொடுத்ததுனால இப்போ நான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் சிஸ்டமில் போட்டே ஆகணும். நான் சிஸ்டமில் போட்டதுனால இப்போது அந்த கம்பெனிலேருந்து யாருமே அவர் எந்த காலத்துக்கும் அதை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இது பெரிய பிரச்சனை வந்து மாட்டோம். நான் அதுக்கப்புறம் அவர் எந்த ஜாப்லையும் நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா அது சின்ன பொய் தான், பட் அது பெரிய பொய் அது எங்களை பொறுத்த வரைக்கும்.
அடுத்ததாக இந்த கவர் லெட்டர், சிவியோடு சேர்த்து கவர் லெட்டரும் அனுப்ப வேண்டும் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே எல்லா வேலை விண்ணப்பங்களுக்கும் கட்டாயம் கவர் லெட்டர் அனுப்ப வேண்டுமா?
தேவையில்லை. அதாவது இப்போ ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடுறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய ஒரே ஒரு அப்ளிகேஷன். ஒரு ஹெச்ஆருக்கோ ரெக்ரூட்டருக்கோ ஒரு ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 50-60 அப்ளிகேஷன் வரும். அதில் அவங்க ரெசியூமேவை ஓப்பன் பண்ணி கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்க்க தான் டைம் இருக்கும். கவர் லெட்டர் வந்து தேவைன்னு எங்கே ரெக்ரூட்டர்ஸ் ஹெச்ஆர் வந்து கேட்டிருக்காங்களோ அந்த வேலைக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், எல்லாத்துக்கும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நிறைய தூரம் அட்டாச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் கவர் லெட்டரை மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் சரியாக அதை பண்ணலாம், அது ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆகும். அதுக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது தேவலாம்.
நான் ஒரு நேர்காணலுக்கு போகின்றேன், அந்த நிறுவனத்திடமிருந்து 2-3 நாட்களாகியும் எந்த தகவலும் இல்லை. அப்படியான ஒரு சூழலில் என்னுடைய வேலை சம்பந்தமாக எனக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்பது பற்றி எப்படி அறிந்து கொள்வது? அவர்களை தொடர்பு கொள்ளலாமா?
ஒரு வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கும் போது நீங்க முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு வேலைக்கும் கடைசி நாள்னு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து 30 ஆகஸ்ட் 2016 ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லும் போது நீங்கள் 30க்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அஸ் அ ஹெச்ஆர் இல்லை ரெக்ரூட்டர் நாங்கள் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் யார் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வரிசையாக வந்து அந்த கரெக்டான சோர்சிங் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஆட்களை நாங்கள் தேர்வு செய்வோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டேட்ஸை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், 30ஆம் தேதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நீங்கள் 48 மணி நேரத்தில் 72 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். எடுத்தோடனே ஃபோன் பண்ணுறதும் நம்ம சரியில்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நீங்கள் உங்களை ஃபோன் பண்ணுறீங்க, பட் ஆஸ் அ ஹெச்ஆர் அவங்களுக்கு பலதரப்பட்ட வேலைகள் இருக்கும், ஃபோன் எடுக்க முடியாமல் போகலாம், டாஸ்க் இருக்கலாம். நீங்கள் ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு இமெயில் அனுப்புறது பரவாயில்ல, முதல்ல இமெயில் அனுப்பிச்சு அதுக்கும் பதில் வராதப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதனால் கொஞ்சம் அந்த அவகாசம் கொடுத்து நீங்கள் பண்ணுறது நல்லது.
நேர்காணல் முடிந்த பிறகு எங்களுக்கு சில நேரங்களில் மின்னஞ்சல் வரலாம், நீங்கள் இந்த வேலைக்கு தெரிவாகவில்லை, மன்னித்துக் கொள்ளவும் என்று வழக்கமாக அனுப்புவதும் நடப்பதுண்டு. அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும்? அந்த இமெயிலுக்கோ அல்லது பதில் அனுப்ப வேண்டுமா, அல்லது தொலைபேசியில் அவர்கள் சொல்கின்ற போது நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும்?
இமெயில் வந்து பொதுவாக உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பும்போது இப்போ ஒரு 55 அப்ளிகேஷன் வருதுன்னா அதுக்கு மொத்தமாக அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து டைப் பண்ண முடியாது. இதெல்லாம் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் கண்டிப்பாக ஒரு ஒரு கம்பெனிலையும் இருக்கும். இது ரொம்ப சாதாரண விஷயங்கள். நீங்கள் வந்து ரொம்ப 100% வந்து உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், இந்த வேலை வந்து எனக்கு நான் ரொம்ப பொருத்தமாக இருப்பேன், அப்படி மீறி உங்களுக்கு கிடைக்காதப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து இமெயில் ஃபோன் பண்ணி கேட்கலாம், இந்த மாதிரி வந்து என்ன காரணம் இருக்குன்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டரும் அவங்க வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஏன் வரலன்றா இருக்கிற காரணத்தை சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்து உங்களோட பெட்டரான ஒரு அப்ளிகேஷன் வந்தது, இல்லை இந்த மாதிரி உடனே எங்களுக்கு ஆள் கிடச்சிடுச்சு எதனாவது சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க ரைட்ஸும் இருக்குது, அதுக்கு அவங்க பதில் சொல்கிறதுக்கு ரைட்ஸும் இருக்குது. சில டைம் சமயத்தில் முக்காவாசி ரெக்ரூட்டர்ஸ் வந்து பிஸியாக இருக்கிறதுனால இமெயில்ஸில் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் முதல்ல ஒரு மரியாதை நிமித்தமாக இமெயில் பண்ணி பார்க்கலாம். இமெயில் பர்சனலாக நீங்கள் அந்த டைரக்ட் ஹெச்ஆருக்கு அனுப்பினா தான் பதில் வரும். சப்போஸ் காமனாக ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸோ இல்லை காமனாக ஹெச்ஆர்னு ஒரு இமெயில் அட்ரஸோ இருக்கும்போது அதில் அமிச்சிங்கன்னா எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ தனிப்பட்ட அந்த ஹெச்ஆருடைய பெயர் இருந்து அதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி இமெயிலில் பதில் வராத பட்சத்தில் 2 இல்லை 3 நாட்களோ கழித்து நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு அவங்களை கேட்கலாம்.
மிக நன்றி மேண்டி, தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னும் சில விடயங்கள் பற்றி பேசலாம்.
கண்டிப்பாக ரேணுகா, மிக்க நன்றி. இந்த நேர்காணல் வந்து மற்றவங்களுக்கு உதவும் நான் ரொம்ப நம்புகிறேன். அடுத்து இன்னொரு முறை சந்திப்போம் நம்ம.